உக்ரைன் நாட்டை ஆக்கிரமிக்கும் நோக்குடன் அதன் மீது போர் தொடுத்திருக்கும் ரஷ்யாவின் போர் பின்னணி குறித்தும், இது குறித்து ஐரோப்பிய நாடுகள் ஆற்றவிருக்கும் அல்லது ஆற்றிக்கொண்டிருக்கும் எதிர்வினை குறித்தும் விளக்குகிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கும் பின்னணியில் வந்து நாம் உக்ரைன் பிரச்சனை பற்றி அல்லது ரஷ்யாவின் போக்கு பற்றி பேசுகிறோம் இல்லையா. முதல்ல வந்து உக்ரைனுக்கு சொந்தமான டான்ஸ்க் மற்றும் லூவான்ஸ் பிராந்தியங்களை அல்லது குடியரசுகளை ரஷ்யா திடீர்னு அங்கீகரித்திருப்பதன் நோக்கம் என்ன சத்யநாதன்?
உக்ரைனின் அதிகாரத்துக்கு உட்பட்ட டான்ஸ்க் மற்றும் லூவான்ஸ் மாநிலங்களின் சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு ஆதரவான பிரிவினைவாதிகள் கடந்த 8 ஆண்டுகளாக தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ரைசல். அப்பகுதிகளை பெயரளவில் குடியரசுகளாகவும் பிரகடனம் செய்துவிட்டார்கள். ஆனால் கடந்த திங்களன்று வரை ரஷ்யா அவற்றை அங்கீகரிக்கவில்லை. இப்போது உக்ரைனுக்குள் நுழைய ரஷ்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 2 குடியரசுகளையும் அங்கீகரித்திருப்பது மட்டுமல்ல, அவற்றை உக்ரைனிடமிருந்து பாதுகாக்க தமது படைகளை அனுப்ப வேண்டியிருப்பதாக ஒரு காரணத்தையும் கற்பித்து உக்ரைன் மண்ணில் கால் பதித்திருப்பதோடு உக்ரைன் மீதான முழு அளவிலான தாக்குதலையும் ஆரம்பித்திருக்கிறது ரைசல். ரஷ்யா உக்ரைனுக்குள் நுழைய ஒரு காரணம் தேவை என்ற நிலையில் 2014 உக்ரைனில் இருந்து பிரிந்து தங்களை சுயாதீன குடியரசுகளாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் டான்ஸ்க் மற்றும் லுவான்ஸ் பகுதிகளை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், ஆகவே அங்கு அமைதியை நிலைநாட்ட தமது படைகள் அங்கு சென்றிருப்பதாகவும் ரஷ்யா கூறுகிறது. உக்ரைன் படைகள் அங்கு மக்களை கொன்று குவிப்பதாகவும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது ரைசல். ரஷ்ய இராணுவம் உக்ரைனின் தென்கிழக்கு பகுதிக்குள், அதாவது இந்த பகுதிகளுக்குள் அமைதி காக்க செல்வதற்கான அனுமதியை ரஷ்ய பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு சபை அதிபர் பியூட்டினுக்கு வழங்கியிருக்கிறது ரைசல்.
அது சரி சத்யநாதன். இப்போ வந்து உக்ரைனுக்கு சொந்தமான இந்த டான்ஸ்க் மற்றும் லூவான்ஸ் பிராந்தியங்கள் அல்லது குடியரசுகள் 2014 உக்ரைனிலிருந்து பிரிந்து தாங்கள் தனி நாடுகளாக அல்லது குடியரசுகளாக மாறப்போவதாக அறிவித்ததன் பின்னணி என்ன?
டான்ஸ்க் மற்றும் லுவான்ஸ் குடியரசுகள் உக்ரைனின் தென்கிழக்கில் ரஷ்ய எல்லைக்கு அருகாமையில் இருக்கும் பகுதிகளாகும் ரைசல். இந்த இரு பகுதிகளும் சுயமாக சுதந்திர பிரகடனம் செய்து 2014 உக்ரைனிலிருந்து பிரிந்த போதும் ஓரிரண்டு நாடுகளை தவிர, அதாவது கியூபா, வெனிசுவேலா, நிக்கரகுவா, சிரியா ஆகிய நாடுகளை தவிர, ரஷ்யா உட்பட இவற்றை சுதந்திர நாடுகளாக இதுவரை வேறு எந்த ஒரு நாடும் அங்கீகரிக்கவில்லை. இந்த 2 நாடுகளிலும் சுமார் 3 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். முழுமையாக ரஷ்ய மொழியே இங்கு பேசப்படுகிறது. 2014 கிரிமியாவை ரஷ்யா ஆக்கிரமித்த பின்னர் அப்போது உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருந்த டான்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ் பகுதிகளில் செயல்பட்ட ரஷ்ய சார்பு பிரிவினவாதிகள் அங்குள்ள உள்ளூராட்சி மற்றும் அரச நிர்வாக அமைப்புகளின் அதிகாரங்களை கைப்பற்றியதோடு சுதந்திர சுயாட்சி பிரகடனத்தையும் வெளியிட்டார்கள். ரஷ்யாவின் ஆதரவுடன் செயல்பட்டு வந்த உக்ரைன் அதிபர் மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் 2014 பதவியிலிருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் ரஷ்யா டான்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ் குடியரசுகளுக்கு நிதி, மனிதாபிமான மற்றும் இராணுவ உதவிகளை செய்து அவற்றை தனது பிடியில் பகடை காய்களாக வைத்திருக்கிறது ரைசல். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முன்னெடுத்த மின்ஸ்க் எக்ரிமெண்ட் என்ற சமாதான ஒப்பந்தத்தின் பலனாக உக்ரைனுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு கோடு ஒன்று அமுலில் இருக்கின்ற போதும், நாளடைவில் பேரளவில் குடியரசு என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 நாடுகளும் உக்ரைனுக்கு சொந்தமான நிலப்பரப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே இந்த சமாதான ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். ஆனால் ரஷ்யா கடந்த 8 ஆண்டுகளாக இந்த 2 குடியரசுகளிலும் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி வந்துள்ளதோடு சுமார் 8 லட்சம் பேருக்கு ரஷ்ய கடவுச்சீட்டுகளையும் பாஸ்போர்ட்டுகளையும் வழங்கியிருக்கிறது. 13.5 மீட்டர் உயரமான லெனினின் சிலை டான்ஸ்க் சதுக்கத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. 1930களில் சோவியத் யூனியனில் நிலவிய அடக்குமுறைகளும் தண்டனைகளும் இப்போதும் அங்கு உள்ளதாக கூறப்படுகிறது ரைசல்.
உக்ரைனிலிருந்து பிரிந்து தனி நாடுகளாக போவதாக அறிவித்த இந்த 2 பிராந்தியங்களையும் இதுவரையும் அங்கீகரிக்காத ரஷ்யா இப்போது திடீரென்று அங்கீகரிக்க என்ன காரணம்?
இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன ரைசல். 1, ரஷ்யா டான்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ் குடியரசுகளை அங்கீகரித்திருப்பதன் காரணமாக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மின்ஸ்க் எக்ரிமெண்ட் மின்ஸ் ஒப்பந்தம் செல்லுபடியாகாமல் போவதால் அந்த ஒப்பந்தத்தின் கட்டுப்பாடுகளை ரஷ்யா இனிமேலும் பின்பற்ற தேவையில்லை, அதை மீற முடியும் என்பது. இரண்டாவது, இந்த இரண்டு குடியரசுகளும் தனி நாடுகள், அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் என்ற முறையில் அவற்றின் அழைப்பின் பேரில் அங்கு தமது இராணுவம் நுழைந்ததை ரஷ்யா நியாயப்படுத்த முடியும், இதை அத்துமீறல் என்று வகைப்படுத்த முடியாது. இந்த இரண்டு காரணங்களுக்காகவே ரஷ்யா செடுதியாக இந்த குடியரசுகளை அங்கீகரித்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ரைசல், டான்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ் பகுதிகள் முழுமையாக பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற போதும், தற்போது ரஷ்யா அந்த குடியரசுகளை அங்கீகரித்திருப்பதால் அப்பகுதிகள் முழுமையாக பிரிவினைவாதிகளுக்கு சொந்தமானது என்பது ரஷ்யாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதை மேற்கு நாடுகள், குறிப்பாக உக்ரைன், எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ரைசல்,
இப்போ ரஷ்யா பொறுத்தளவில் உக்ரைன் மீது அது தாக்குதல் நடத்தும், ஆக்கிரமிப்பு செய்யும், போர் தொடுக்கும், அதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்த்த ஒன்று தான். இப்போ அது அப்படியே நடந்துட்டு வருது, இன்றை வரைக்கும் அது இப்போ போயிட்டுருக்கு. இந்த பின்னணியில் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு படுது சத்யநாதன்?
ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை அமல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மேற்குலக நாடுகள் தெரிவிக்கின்றன. ரைசல், நோர்டு ஸ்ட்ரீம் 2 என்ற $10 பில்லியன் மூலதனத்தில் அமைக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெய் விநியோக குழாய் அமைப்பை மூடுவதாக ஜெர்மனி அதிபர் ஓலாஃப் ஸ்கால்ஸ் அறிவித்திருக்கிறார். அதிபர் பியூட்டின் தப்பு கணக்கு போட்டுவிட்டார் என்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறியிருக்கிறார். பிரிட்டனில் உள்ள 5 ரஷ்ய வங்கிகளை முடக்கப் போவதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் நேட்டோ அமைப்பு என்பனவும் பொருளாதார தடைகள் பற்றியே பிரஸ்தாவித்து வருகின்றன. இராணுவத்தை அனுப்புவது அல்லது இராணுவ தளபாடங்களை அனுப்புவது பற்றி இதுவரை மேற்குலக நாடுகள் குறிப்பிடவில்லை. அமெரிக்கா நேரடியாக ரஷ்ய துருப்புகளுடன் மோதும் நிலை உருவானால் இது 3வது உலகப்போர் ஏற்படக்கூடிய சூழல் ஒன்றுக்கு வித்திடும் என்று அஞ்சப்படுகிறது. உக்ரைன் நேட்டோ உறுப்பு நாடல்ல என்ற வகையில் நேட்டோ படைகளை அனுப்ப முடியாது என்பது நேட்டோவின் நிலைப்பாடாகும். ஆனால் மேற்கு நாடுகள் தமக்கு ஆதரவாக இராணுவ உதவிகளை வழங்கும் என்பதே உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அண்டை நாடுகளான எஸ்டோனியா, லட்வியா, லித்துவேனியா, போலந்து, ருமேனியா, பல்கேரியா நாடுகளில் சுமார் 8,000 நேட்டோ துருப்புகளும் 7,000 அமெரிக்க துருப்புகளும் நிலை கொண்டிருக்கின்றன. இவை நேட்டோ உறுப்பு நாடுகளோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோ தாக்கப்பட்டால் மட்டுமே போரில் ஈடுபடக்கூடும். ஆக்கிரமிப்பு தொடங்கிவிட்டது, ரஷ்யாவின் இந்த செயல் ஒரு போர் பிரகடனமாகும் என்று யூரோப்பியன் கமிஷனர் ஃபார் ஜஸ்டிஸ் டிடிஆர் ரெய்ண்டர்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் நலத்துறை அமைச்சர் சஜித் ஜாவீத் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பாரிஸில் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவின் வங்கி அமைப்பிற்கும் இன்டர்நேஷனல் ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் என்ற அமைப்பிற்கும் இடையே இருக்கும் இணைப்பை துண்டிப்பதன் மூலமாக பாரிய பொருளாதார தடையை விதிக்க முடியும் என்று அமெரிக்கா நம்புகிறது. ஆனால் இதன் காரணமாக அமெரிக்க ஐரோப்பிய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் இதை ஆதரிப்பதாக தெரியவில்லை. ரைசல்,
இப்போ முதல்ல வந்து ரஷ்யாவோட நோக்கம் வந்து டான்ஸ்க் லுஹான்ஸ் பிராந்தியங்களை வந்து கைப்பற்றுறது, அதை வந்து ரஷ்யாவோட இணைக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி ரஷ்யா வந்து உக்ரைன் நாடு முழுவதுமே ஒரு தாக்குதலில் அல்லது ஆக்கிரமிப்பு நடத்துகிற அளவுக்கு போயிட்டுருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு படுது சத்யநாதன்?
உக்ரைன் இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறது ரைசல். ஆனால் ரஷ்யாவுடன் போரிட்டு தமது மண்ணை பாதுகாக்கும் பற்றும் வேட்கையும் உக்ரைன் இராணுவத்திடமும் மக்களிடமும் இருக்கிறது. ரஷ்ய இராணுவத்தின் முன்னால் உக்ரைன் இராணுவம், குறிப்பாக விமானப்படை, மிக பலவீனமானது. இருந்தபோதும் ரஷ்யா உக்ரைனை முழுமையாக கைப்பற்றி தமக்கு விசுவாசமான தலைமையை அங்கு உருவாக்குவதும் தொடர்ந்தும் அதை கட்டி காப்பதும் அவ்வளவு லேசல்ல. பிரதான கேந்திர நிலையங்களை கைப்பற்றி அழித்து பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைப்பதே ரஷ்யாவின் நோக்கமாக இருக்கும் என்று அரசியல் அவதானிகள் கருதுகிறார்கள். ரைசல்,
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.